ஏதோடு கிறிஸ்தவ சபைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கலாம். அவர்கள் உன்னை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இடத்திலும் முழுமுழு என்று ஓதுகிற குறிகாரர்கள் இடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது உனக்கு அங்க போவன் அவருடனே சொல்லுவார், உங்க போர் சாமான் எங்க கிடக்கு காணாம போனேன் சாமான், அந்த பிள்ளைக்கு போய் பாரு என்ன நடக்குதாண்டி, என்ன என்னத்துக்காக இந்த வருத்தம் வந்ததாண்டு கீழே டக்குனு போய் கேப்பமே ஒரு வெத்தில வச்சு அல்ல மைய போட்டு பாப்பமே அது ஒன்றுமே இல்லை தானே, அது என்ன இது ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கறது அவ்வளவுதானே. தப்புவதில்லை நீ சாத்தானின் ராட்சியத்திலே இருந்து. அவர்கள் உன்னை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முழுமுழு என்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் தன் தேவரிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா? ஆண்டவர்கள் இருக்கிறார், உனக்கு ஒரு தேவன் உண்டல்லவா, உன்னை ரட்சித்தவர் இருக்கிறார் அல்லவா, உன்னை ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டவர் இருக்கிறார் அல்லவா, சர்வத்தையும் சிருஷ்டித்த ஒரே தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் அல்லவா, தேவ ஆவியானவர் உனக்கு உதவியா இருக்கிறார் அல்லவா, வேத வாக்கியங்கள் உன்னை வழிநடத்த இருக்கிறது அல்லவா, அப்படி இருக்கத்தக்கதாக இந்த ஜனங்களினுடைய சொல்லை நீ கேட்டு எவ்விதமாக நீ இவர்களை பின்பற்ற அந்த குறிசோர்கள் இடத்திலேயோ அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இடத்திலேயோ மாயவிச்சக்காரர்கள் இடத்திலேயோ அல்லது அந்த பூசாரிகள் இடத்திலேயோ நீ சென்று உன் வீட்டை காவல் பண்ணுவதற்கோ அல்லது உன் குடும்பம் ஒன்று சேரவோ அல்லது ஒரு சீனியை ஓடி கொடுத்து புருஷனுக்கு கொடுத்து உன் அவனை வசப்படுத்தவோ அல்லது எந்த ஒரு அருவறுப்பான காரியத்தையும் செய்ய அல்லது ஒரு எந்த ஒரு மந்திரவாதியின் இடத்திலேயோ நீ போ இவைகளை கேட்க போகிறாய் உன் தேவனிடத்திலே கேட்காமல். எவ்வளவு முட்டாள்தனமான காரியம்! எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அநியாயமாக சாபம் விழுந்திருக்கிறது சகோதரர்களே! தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்டவர்களிடத்திலே போனவர்கள் இன்னமும் அறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் குடும்பத்திலே அனுபவத்திலே நான் சொல்கிறேன், தெரியாத்தனமாக என்னுடைய ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நினைக்க முடியாத ஒரு காரியம், திருமணத்தன்று அவ பேசாமல் இருந்தா, வாய் திறக்க முடியாமல் புருஷனை ஏற்றுக்கொள்கிறாய் என்று செபஸ்தியார் கோயிலில் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு யாரும் உதவிக்கு வரவில்லை, எந்த ஊழியக்காரரும் உதவிக்கு வரவில்லை, எந்த குருவானவரும் உதவிக்கு வரவில்லை. உண்மை சொல்கிறேன், தனியாக இருந்து அழுதோம். நான் நினைத்தேன் என்னுடைய தாப்பனாருக்கு மாரடைப்பு வரும் என்று, அப்படித்தான் நினைத்தேன். ஒரு சடுதியாக ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த விதமாக அந்த வீடு இருந்திருக்காது, அவ்வளவு அழுகையாய் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு என் தாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனார், விமோசனம் இல்லை. அதன் பிறகு பிசாசு வஞ்சித்து ஒரு பூசாரியாரை அழைத்து வந்து பலவிதமான காரியங்கள் செய்யப்பட்டது, சாபம் பெருகியது வீட்டிலே. என்னமும் அந்த சகோதரிக்கும் இன்னும் பலருக்கு நிம்மதி இல்லை. எந்த வீட்டிலே அது செய்யப்பட்டதோ அந்த வீட்டிலே அந்த ஜனங்கள் இல்லை. மனுஷன் எது விதைக்கிறானோ அதே அறுப்பான். இவைகள் யாவும் என்ன தெரியுமா? பிசாசோடு வைக்கும் உடன்படிக்கைகள், தொடர்புகள், சத்திய பிரமாணங்கள். அஞ்சனம் பார்க்க போயிருந்தால் அந்த அஞ்சனம் பார்க்க போய் சொன்ன அந்த பிசாசோடு உடன்படிக்கை பண்ணினாய், சத்திய பிரமாணம் செய்தாய், அந்த அஞ்சனம் பார்க்கும் ஆவியை உன் கடவுளாக்கினாய். தேவன் சொன்னார், என்னை தவிர வேறற்றவர்கள் உனக்கு உண்டாக கூடாது, நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் உன்னை விசாரிப்பேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு துக்கமாக இருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு சகோதரி வந்து சொன்னார், என் குடும்பத்தில் சரியான பிரச்சனை, நான் ஒரு கத்தோலிக்க சகோதரி, பிரச்சனை நிமித்தமாக ஒரு பூசாரியை அழைப்பிச்சு என் வீட்டுக்கு வந்து, இவ ஒரு பேக சகோதரி, அவன் என்னமோ தேசிக்காய் என் சலையிலே வச்சு என்னமோ அதை வெட்டி கொண்டிருந்தான். இன்னும் ஒருவன் அந்த ராணி இறைச்சிலே குழையெல்லாம் கட்டி பிசாஸ் ஆடிக்கொண்டிருந்தான், பல காரியங்களை செய்தார்கள். வயிற்றிலே என் பிள்ளை, நான் கற்பம் தரித்த என் பிள்ளை இருந்தது கற்பத்திலே. என்ன நடந்தது என்று கேட்டேன். இப்ப பிள்ளைக்கு 14 வயது, சரியாய் நடக்க முடியாது பிரதர், என் புருஷன் குடிக்கிறார்,
என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிரதர், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிரதர், என்னுடைய கடந்து வந்த வழிபாடுகள் எல்லாம் பிள்ளைங்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்யட்டும்? தேவனுடைய வசனத்தை வாஞ்சிக்கிறேன், எனக்கு விடுதலை உண்டா? சகோதரர்களே, எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுடைய குடும்பங்கள், மனைவி புருஷனுக்கு சூனியம் செய்கிறாள், பூசாரியினிடத்தில் ஓதி கொடுக்கிறாள், அருவறுப்பான காரியம், எப்படி சாபம் விடும்? இந்த மெய்ப்பர்களோ இந்த ஆசாரியர்கள் குருவானவர்களோ எதையும் அவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. பயங்கர பிசாசின் பிடியில் ஆகப்பட்டிருக்கிறார். I was honestly literally weeping. He said, Lord, இவர்களுக்கு எங்கே விடுதலை, எங்கே இவர்களுக்கு நிம்மதி? அவன் சொன்ன, பிரதர், எனக்கு சரியான ஆசை கூட வந்து பார்த்து இங்க வந்து கேட்கறதுக்கு. அவன் சொன்னால், என்னுடைய தம்பியின் இடத்திலே நான் சொன்னேன், ஆண்டவர் உயிரோட இருக்கத்தக்கதாக செத்த ஆண்டவருக்கு ஒரு கூட அடிக்கிறாயா? ஆண்டவர் உயிர்த்தெழும்பி உயிரோட இருக்கிறாரே, ஏன் இந்த கூடை அடிக்கிறாய் பிரதர்? அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர்கள் இப்பொழுது வேத வசனத்தை படிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். என் புருஷன் என்ன போக விடுறானே இல்ல? ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறதானே, பிரத புருஷனுக்கு எல்லாம் கீழ்படிய வேணும் என்று. சாத்தான் அந்த சகோதரியை வஞ்சித்தான். நான் சொன்னேன், சகோதரியே நீ பாட்டுங்கள், புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிய வேணும் என்று கச்ச சொல்லவில்லை, கச்சருக்குள்ளாக கீழ்படிய வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியத்திலே நீங்கள் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வசனத்தை கேட்கவும் தேவனை சேவிக்கவும், அவர் உங்களை விடாதிருந்தால் நீங்கள் அதற்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உன்னை அவன் அடிக்கலாம், துன்புறுத்தலாம், சில நேரங்களில் உன்னை விட்டு பிரிந்து போகலாம், ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவே சொன்னார், என்னை விட நீ புருஷனை கூடுதலாய் நேசிக்க முடியாது. அப்படி நேசித்தால் இசைஷனாய் இருக்க முடியாது. எத்தனை, I see mostly burgers caught up in real cobweb, the devilish kingdom. Yes, சகோதரர்களே, விழித்தெழும்புங்கள். I challenge you, brothers, I tell you, if you don't take care, and the devil will destroy all those families. If you don't care, நீங்கள் எழும்பாவிட்டால், சர்ச்சை அறிந்த நீங்கள் brothers, நீங்கள் எழும்பாவிட்டால், அந்த குடும்பங்கள் யாவும் சீக்கிரத்தில் அழிக்கப்படும். அந்த சகோதரி சொல்றது, ஏதோ எனக்குள்ளே ஏவிச்சு உங்களை வந்து காண அனுப்பிச்சார், ஓடோடி வந்தார், இவ்வளவு நாட்களும் நான் வரவில்லையே. நான் சொன்னேன், சரி, என் வந்தது தெரியுமா? என் உள்ளத்திலே சாத்தான் என்னமோ பிளான் பண்ணி இருக்கிறான், திட்டம் போட்டு இருக்கிறான், உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு தீங்கு நடக்க போறது, சீக்கிரமாக திரும்ப ஆண்டவர் என்னை. ஏனென்றால் நீ அந்த பயங்கர மந்திரவாதியை, அந்த சாத்தானின் கோட்டையும் பிரசாசம் ராட்சியத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த அந்த சாத்தானை ஆட்டி போட்டு பலவிதமான அருவறுப்பான காரியங்களை செய்ததில்லை, உன்னை விட்டு போட்டால் உன் குடும்பத்தை சாத்தானின் கரத்திலே. இப்பொழுது அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எந்த விதமான ஜபமும் சரி வராது. சகோதரர்களே, I don't know. மந்திரவாதம் பெரிய மலைப்பாம்பை போல சுற்றி வளைத்து பிடிச்சிருக்கிறது பிள்ளைகளை. I see them drowsy, dead crows. எந்த விதமான ஆசையானோடு வேத படிப்பும் இல்லை. ஆசையாக தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. ஆசையாக இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறதில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே வல்லமை இல்லை. எண்ணங்கள், ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் மனதிலே ஓடுகிறது, மேகங்களை போல கடந்து செல்கிறது. You can see from their faces, eyes. நேற்றுக்கும் ஒரு சகோதரி சொன்னால், நான் சொன்னேன், நான் என்ன உதவியை செய்யட்டும் உனக்கு சொல்லு, ஏன் நீ கோபமாக இருக்கிறாய்? ஆண்டவர்கள் கிருபையோ என்னமோ. அவள் சொன்னால், பிரதர், ஒரு நாள் ராத்திரியிலே எனக்கு ஆண்டவர் என்ன காண்பித்தார், எனக்கு மரணத்து நாவு இருக்கிறது என்பதை. அடுத்த நாள் இங்கு வந்ததும் நீங்கள் சொல்கிறீர்கள், இங்கே இருக்கிற சிலருக்கு உங்களுக்கு மரணத்து நாவு இருக்கிறது, உங்களுக்கு விடுதலை தேவை என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் குறிப்பாய் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் எத்தனை கடவை அதை நிச்சயப்படுத்துகிறார். ஆனால் உனக்கோ மனம் இல்லை அதற்கு கீழ்ப்படிய, உனக்கோ வேத வாக்கியங்களை பிடித்துக் கொள்ள மனம் இல்லை. ஆகையினாலே நீ சொல்லும் பொழுது இப்பொழுது ஆண்டவரை அவரை கண்டடையாமல் போவாய். உனக்கு உதவியாக இருக்கும் பொழுது ஆண்டவரை இறங்கும் என்று அவர் உனக்கு சூரமாக இருக்க போகிறார். ஏன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடு. அப்படியானால் உடனே நேரம் வரும், நீ தடவுவாய். எங்கே இருக்கிறீரே, பேசாமல் இருக்கிறீர், என்னை மறந்தீர். ஏனா அவர் பேசும் பொழுது உன் செவியை அடைத்தாய். அவர் நீ யோசித்ததை அதேபடியாக பேசின பொழுது நீ வந்து குந்தின உடனே இந்த இடத்திலே நீ அதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லையே. ஆம்பரே, கர்த்தர் பேசினாத்தான் என்று சொல்லி போனாயே, நீ செயலில் இறங்கவில்லையே. அதனால் ஒரு காரியத்தில் அல்ல, சில குடும்பங்கள் 15-20 காரியங்களிலே சாத்தானின் கரத்திலே, பூசாரிமார்களின் கரத்திலே அவர்களோடு ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சபைகளுக்கு போகிறார்கள், வேத புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறார்கள். How it's terrible. How is it that you're going to get any blessing, brother? எப்படி உன் வாழ்க்கையில நிம்மதி, எப்படி உன் புருஷன் உன்னோடு ஒன்று சேர்ந்து போக போகிறார், எப்படி உன் புருஷன் ரட்சிப்புக்குள்ளாய் வருவான். மந்திரவாதத்தினாவை தடை பண்ணிக் கொண்டே இருக்குமே. அங்கே உடன்படிக்கை இருக்கிறது, அஸ்திவாரம் போடும் பொழுது நீ அந்த காரியத்தை செய்தாயே, எதை கொண்டு போய் புதைத்தாய். சிலர் பூசாரியம்மார்களிடத்திலும் போயிருக்கிறார்கள், அரே வழியிலே குருவாளர்களிடத்திலையும் போய் இவர்களும் கொண்டு வந்து புதைத்தார்கள், அவர்களும் கொண்டு வந்து புதைக்கிறார்கள். ஐயோ, இது எங்கு நாங்கள் வாசிக்கிறோம் வேத புத்தகத்திலே. சோதர்களே, Where do you read these things? மந்திரிச்ச காரியங்களை புதைக்கிறார்கள், சுரமங்களை புதைக்கிறார்கள். சில சில சின்ன சின்ன காரியங்களை புதைக்கிறார்கள், கழுத்தலை போட்டுக் கொள்ளும் காரியங்கள். என்ன பயங்கரமான காரியம் இது, என்ன அருவறுப்பான காரியம் இது. சாத்தான் போகுமா அந்த வீட்டை விட்டு? எப்படி? அதெல்லாம் நீ சொல்றாங்க, வீட்டை போய் இருக்கு, ஜபிக்க முடியாம இருக்கு. ஏன் வீட்டை ஜபிக்க முடியாம? எத்தனை பூசாரி மரங்கு வந்தார்கள், எத்தனை அஞ்சனம் போக்குற இடத்துல நீ போனாய். இதை வாசித்து பார். அந்த நேரத்தில் இதை நீ செய்திருந்தால் நீ கல்லால் அறியப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாய் மோசையின் கூட்டத்தாரால். அப்படித்தான் அந்த பாவத்தை கணிக்கிறார். இவைகள் அருமறுப்பான காரியம், போற ஜாதியாக இந்த உலகத்திலே செய்யட்டும், நான் இதை உனக்கு செய்யும் படிக்கு உன்னை அனுமதிக்கவில்லை என்று பரிசுத்த தேவனாய கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஒரு வகையில் ஜனங்களை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். என் வீட்டிலும் நடந்தது. என் தாயார் பூசாரியை அழைத்து வந்தாள். கத்தரி அறியாத நேரத்திலே என் சகோதரி வாயை பிதற்றி பேசும் நேரத்திலே ஏன் பேசாம இருந்த வாயை வச்சுட்டு ஏய் உணவெல்லாம் நாங்க சேர்த்துட்டு கொண்டு போக சாமியாருக்கு முன்னால பேசாம இருந்துச்சு, நான் கட்ட மாட்டாவான்னு சொல்லி வாயை வரைக்கும் முடி வச்சிருந்தாய். அவள் சொன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அடிச்சார்கள் போட்டு அவளை. என் சகோதரன் மூத்த சகோதரன் அடித்தார், மரணம் விடுமாறு சோழர்கள் வந்தார்கள், பிரசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார்கள், காரில் வந்து பார்த்தவர்கள் அழுகையும் குரல் கேட்க வைத்து சில வாசல் நின்று சொன்னார்கள், திரும்பி போனார்கள். No, we do not know brother what we underwent. நாங்கள் கடந்து சென்ற பாதைகளுக்கு தெரியாது. And that is why I am warning you. அதுதான் நான் உன்னை எச்சரிக்கிறேன். அதுதான் நான் மிகவும் காரசாரமாக இருக்கிறது இந்த காரியங்களிலே. நீ அவப்படாது இருக்க அல்லது அவப்பட்ட உன்னை விடுவிப்பதற்கு. ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், மெய்ப்பர்களோ ஆசாரியர்களோ போதகர்களோ பாஸ்டர்ஸோ அல்லது குருவானவர்களோ, இவர்கள் உதவி செய்து இவர்களை விடுதலையாக்க வேண்டிய நேரத்தில் இவர்களும் போய் பலவிதமான மந்திர வித்தைகளை செய்து இந்த உலகத்தால் செய்கிற காரியங்களை செய்து பலவிதமான இடங்களிலே தோண்டி புதைத்து இப்படியெல்லாம் செய்து இன்னமும் அந்த நெருப்பை முளாசி எறியப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் விடுதலை கொடுக்க முடியாத நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? சாத்தானின் ஊழியர்களிடத்தில் போகிறார்கள். என்ன செய்யும் அந்த ஆடுகள்? விடுதலை இல்லையே சபையிலே, விடுதலை இல்லையே எங்கே? ஒரு ஊழியக்காரர்களுக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவின் நாமத்திலே விடுதலை கொடுங்க. எங்கே ஊழியக்காரர்கள் நீ இருக்கிறாய்? நீ வார்த்தையை காட்டியிருக்கிறாய் சகோதரியே. இங்கே குறிப்பாக பல குடும்பங்களுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருப்பது இந்த சகோதரிகள், மூன்று சகோதரிகள் திருமணமாகாத சகோதரிகள் தான். உனக்கு வெக்கம் இங்கே இருக்கிற சில தகப்பன்மாருக்கும் சில வாலிப சகோதரர்களுக்கும், திருமணமாகாத சில சகோதர சகோதரிகள் அவர்கள்தான் இந்த இடத்திலே சாத்தானின் வல்லமை உடைத்து இந்த சாத்தானை விரட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு நான் அதை பார்க்கிறேன். நான் இல்லாத நேரத்திலும் அவர்கள் கட்டளையிட பறக்கிறது சாத்தான். சபை முழுவதும் இன்றைக்கு அப்படி இருக்க வேண்டும் சகோதரனி. ஒன்றில் புருஷன் கூடிய விட வேண்டும், அல்லது பிள்ளையினுடைய வருத்தம் போக வேண்டும், குடும்பத்திலே பணம் சம்பாதித்து தங்க வேண்டும். அவள் என்ன செய்வார்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்லை, திருமணம் முடித்த நாள் முழுவதுமாக கண்ணீர் சஞ்சலமும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணியும் ஏதோ ஒரு விக்கிரமோ என்னமோ அதிலே உண்மையாயிருக்கிறார்கள். நிம்மதி இல்லை, வீடு தலைகளாய் கிடக்கிறது. ஒருவேளை சில மரணங்களும் ஏற்பட்டு விட்டது அந்த வீட்டிலே. அந்த நிலையிலே இருக்கும் பொழுது சாத்தான் ஊழியர்களை அனுப்பி சூறையாடுகிறான். மந்திரவாதிகள் போய் பூந்து கொள்கிறார்கள், அஞ்சனம் மாற்றவர்கள் கருத்திலே ஆகப்படுகிறார்கள். தேவனுடைய ஜனம், அவர்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது பாருங்கள். அவர்களுக்கு நிம்மதி எங்கே, எப்படி வரம்புறது நிம்மதி, நிம்மதி இல்லை. என் தாயுடைய வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுவேன், அவருக்கு ஏற்பட்ட நிம்மதி இந்த இடத்திலே மட்டும்தான். இந்த இடத்திலே இருந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் சற்று நிம்மதி இருந்தது. மற்ற நேரம் எல்லாம் கண்களிலே கண்ணீரைத்தான் நான் கண்டேன். ஆம், தன்னுடைய கத்தோலிக்க வேதத்திலே உண்மையாக இருந்தவள். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே உள்ளம் திறக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தை பற்றிக் கொண்டார். அதுக்கு பிறகுதான் கொஞ்சமாக சமாதானமும் நிம்மதியும் வந்தது எங்களுடைய குடும்பத்திலே. நான் கத்தோலிக்க வேதத்தை சுட்டவில்லை, அப்படித்தான் அனைவருடைய எண்ணம். ஏன் இந்த காரியங்களை சொல்லி ஜனங்களை விடுவித்தால் சாத்தானின் சதித்திட்டங்கள் உடைந்து போமே. அவன் தன் ஜனங்கள் எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனம் வெளியே வர மாதிரி வந்து விடுவார்களே. பார்வோனுக்கு அது விருப்பமா இல்லையே, சாத்தானுக்கு அது விருப்பமா இல்லையே, இல்லை. அழிப்பதுதான் அவருடைய திட்டம், கொல்லுவதுதான் அவருடைய திட்டம். இயேசு சொன்னாரே, திருடன் கொல்லவும் திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அதுக்கேற்றபடி நாங்களே போய் கையை போடுகிறோம் அதுக்குள்ளே. எல்லாம் எதற்கெடுத்தாலும் உடனே அங்குதான் ஓடுகிறோம். அவர்களிடத்திலே குறை சொல்வதிலே, அஞ்சலம் பார்க்கிற இடத்திலே, ஏதோ ஒரு சொர்பத்திலே, ஏதோ விக்கிரம், ஏதோ ஒரு நாமத்திடத்திலே ஓடுகிறோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் பிள்ளைகளை விட்டு போடுகிறோம். மனம் திரும்புங்கள் சகோதரர்களே. Repent, I tell you. Repent. சில இந்த புறஜாதியார் செய்யும் அருவறுப்பான காரியங்களை பாருங்கள், மை போட்டு பார்ப்பதே. இதை பார்க்கும் பொழுது சில காரியங்கள் அங்கு காண்பிக்கப்படலாம். உண்மைதான், சாத்தான் அவனுக்கு வல்லமை உண்டு. ஆனால் எந்த ஒரு சாத்தானின் ஆவி, அந்த ஆவி அதை காண்பிக்கிறதோ, யார் போகிறார்களோ அதை பார்ப்பதற்கு எந்த ஒரு சகோதரன், அவர் எந்த ஜாதியாகவும் இருக்கட்டும், எந்த சமயமுமாமே இருக்கட்டும், சாத்தானின் ராஜ்யத்தில் பிடிபடுகிறார். கூட சேர்ந்து போனவர்களும் பிடிபடுகிறார்கள், அந்த குடும்பங்கள் பிடிபடுகிறது. இது தேவனுக்கு அருவறுப்பான காரியம். இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை தேவை. இயேசு கிறிஸ்துவனை வந்து நீ ரட்சிக்கப்பட்டாலும் அங்கு மை பார்க்க போனதன் நிமித்தமாக நீ வைத்த உடன்படிக்கை உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதை அறிந்து கொள். எப்படி உடைப்பதுன்னு கேட்கிறாயா? நீ அதை செய்யலாம். முதலில் நீ மனம் திரும்ப வேண்டும், நீ அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த அருவறுப்பான காரியத்தை நான் செய்தேன், தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்தேன், என்னை மன்னித்தரலும், இந்த வேளையிலும் என்னை மன்னியும், நான் அதை அறிக்கை பண்ணுகிறேன், என் மனம் குற்றமாய் இருக்கிறது. ஆகையால் நான் போனதன் நிமித்தமாக அந்த இடத்துக்கு அந்த மை போட்டு பார்ப்பதற்கு, அல்லது இன்னாரோடு சேர்ந்து போனதன் நிமித்தமாக எனக்கு வந்த சாபங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன். இதனோடு ஏற்பட்ட உடன்படிக்கை தொடர்புகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். அதுக்கு பின்னால் இந்த கிரியை செய்கிறேன். எந்த ஒரு பொல்லாத அசுத்தாவையும் இனிமேல் என்னை தொடர முடியாது, என் குடும்பத்தை தொடர முடியாது. இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், உன் வல்லமை உடைக்கிறேன், இந்த வேலையிலே விடுதலை எடுத்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான், இனிமேல் அது நடக்காது. அதை வெறுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லு. யூ ரெனவுன்ஸ் இட். have nothing to do with the devilish kingdom. பிசாசின் ராஜ்யத்தோடு எந்த ஒரு தொடர்பும் விடாதே. நீ பரிசுத்த ஜாதியாய் நீ அழைக்கப்பட்டாய். சோ நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் பேர் அதை செய்கிறார்கள். அதே விதமாகத்தான் அஞ்சனம் பார்ப்பதும், வெற்றில வச்சு கேட்பது, சாஸ்திரம் கேட்பது, கைரேகை பார்ப்பது, அனைத்தும் இதே விதமான காரியங்கள் தான். சாத்தானின் ராஜ்யத்தோடு தொடர்பு, அசுத்த ஆவிகளே அவைகளை கூறுகின்றது. இவர்கள் யாவும் இந்த புறஜாதியார்கள் செய்கிறார்கள். ஆனால் இவர்களோடு சஞ்சரிக்கிறதுனாலே, இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஜீவிக்கிறதுனாலே அதை பழகி கொண்டார்கள். இல்லையோ எத்தனை குடும்பங்கள் சாஸ்திரக்காரனிடத்தில் போகாத கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். மிக பரிதாபமான நிலைமை. புறஜாதியாரின் செய்கைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம், தேவ வசனத்தை தெரியாமல், தேவன் என்னத்தை வெறுக்கிறார் என்று அறியாமல். அதை அவர்கள் செய்யட்டும், மற்ற ஜனங்கள் செய்யட்டும், நாங்கள் செய்ய முடியாது. மற்ற ஜனங்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் போய் சொல்ல வேண்டாம். தேவன் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீ கிறிஸ்தவனா? வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறாயா? தேவனால் எழுதப்பட்டது என்று நீ செய்யாதே. இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாதே. செய் இப்படியான காரியங்களை. சிலர் உடன்படிக்கைகளை உடைப்பதற்காக சாத்தானோடு வச்சிருக்கும் உடன்படிக்கைகளை ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தார்கள். போன இடங்களை சிலருக்கு எழுத முடியாமல் போயிட்டு மனம் குழப்பம் அடைந்தது. தலையை இப்படி இப்படி அசைத்தார்கள். என்ன நடக்கிறது என்று கேட்டேன். மயக்கமாய் வருகிறது, எழுத முடிகிறது இல்லை என்று சொன்னார்கள். பார்த்தாயா? எப்படியாய் காரியங்கள் நடக்கிறது என்பதை நீ அதை எழுதி ஆண்டு இடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை உடைத்த நேரத்திலே அதனுடைய அஸ்திவாரம் உடைந்து போகிறது என்பது அதுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். நீ விடுதலை அடைந்து விடுவாய் என்று தெரியும். நீ இயேசு ஒன்றை வந்ததற்கு பிறகு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது உண்மைதான் கடந்த காலங்களிலே. ஆனால் நீ சாத்தானோடு வச்சிருந்த இப்படிப்பட்டதான உடன்படிக்கைகள் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த தொடர்புகள் உடைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எப்படி? வாயினாலே நீ அதை கூறி நீ அதை உடைக்க வேண்டும். அதை நான் வெறுக்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காது, அப்படியான இடங்களுக்கு நானோ என் குடும்பமோ போகாது, நாங்கள் போக மாட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும், இந்த அருவறுப்பான காரியத்தை செய்தோம். எல்லா சாபமும் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. சரி, இன்னும் ஒரு காரியம் இந்த ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் செய்கிறது, கூடுகள் போடுவது. நோய் வந்தால் அல்லது பாதுகாப்புக்காக அல்லது ஏதோ அடிக்கடி வரும் ஒரு நோய் வலி அல்லது இரவில் ஏற்படும் பயம், இப்படி பல காரியங்களுக்காக கூடுகள் போடுகிறார்கள். பூசாரிமார்கள் இடத்திலே போடுகிறார்கள், சில போதகர்கள் அதை போடுகிறார்கள், கூடுகள் விற்கிறார்கள் கடைகளிலே. சகோதரர்களே, இது புறஜாதியார் செய்கிற காரியங்கள், சாத்தானின் ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு செய்கிற காரியங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு இதை தேவன் அனுமதிக்கவில்லை. இதை நீ செய்திருந்தால் சாத்தானின் ராஜ்யத்தோடு உடன்படிக்க வைத்தாய், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கும், உன் குடும்பத்திலே உன் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. சில கிறிஸ்தவ சபைகள் இதை செய்கிறது, கூடுகள் போடுகிறது, மந்திரிச்ச கயிறுகளை கட்டுகிறார்கள். அதே விதமாகத்தான் கூட்டை போல மந்திரிச்ச கயிறுகள் சில முறைகளிலே சில விக்கிரகங்களினுடைய அளவு நூலத்தை எடுத்து அந்த அளவுக்கு நூலை எடுத்து அந்த நூலை தங்கள் கரங்களிலேயோ அல்லது இடுப்பிலேயோ அல்லது காலிலேயோ எங்கேயோ விரலிலேயோ கட்டிக் கொள்கிறார்கள். என்ன செய்கிறாய்? தேவனுக்கு அருவறுப்பானதை செய்தாய். அந்த விக்கிரம் சொர்க்கத்துக்கு பின்னால் இருந்த அந்த பொல்லாத அசுத்தாவி உன் குடும்பத்தை உன்னை விடாது. முதலாம் குறிஞர் 10 அதிகாரம் கூறுகிறது, விக்கிரம் எனப்பட்ட ஒன்றே இல்லை, ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது சாத்தானின் ராஜ்யம். செய் மந்திரிச்ச கயிறுகள் குறி சொல்ல போகிறவர்கள் அல்லது குறி கேட்க போகிறவர்கள் அந்த குறி சொல்லும் ஆவிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறதுனாலே அந்த குறி சொல்லும் ஆவியை தங்கள் ஒரு தேவனாக
ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த குறிசெல்லும் ஆவிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இது முதலாவது கற்பனைக்கு விரோதமாக இருக்கிறபடியால் சாபம் அவர்களை விட்டு விலகாது. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இடத்துல போறவர்களும் அதே மாதிரி தான். முதலாம் நாளாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினாலாம் வசனங்களிலே சவுல் ராஜா தேவனிடத்தில் இருந்து ஆலோசனை கிடைக்காததனாலே ஏற்கனவே அவன் பாவம் செய்தான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு மனுஷியனிடத்திலே போனான். முதலாம் நாளாகமும் பத்து பதிமூன்று பதினாலு. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சலும் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதன் நிமித்தமும் செத்து போனான். கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும், என்ன துரோகம், அவருடைய வார்த்தையை புறக்கணித்தான். அடுத்ததாக அடுத்த துரோகம் என்ன, கர்த்தரை தேடாமல், அதாவது கர்த்தரிடத்திலே காத்து என்று ஆலோசனை பெறாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு ஒரு மந்திரகாரியின் இடத்திலே போனான். அங்கு தேடினதன் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவளை கொன்று, யார் அவர், கர்த்தர், அதாவது அனுமதித்தார். மரணத்தினாவி அவனை கொண்டு போட்டது, கொலையினாவி. ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். வேதாகமத்திலே எழுதப்பட்டவைகள் யாவும் நமது எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சோ இதோ பார்த்தாயா, கர்த்தர் மாறவில்லை. எவ்வளவு பாரதூரமான குற்றம் என்பதை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் தங்களுக்கு பின்னாலே பேசிக் கொண்டு வந்த அந்த ஸ்திரீ, அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்திலே குறி சொல்லுமாவி, இவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள் என்று பேசிக் கொண்டு வந்தார். அந்த குறி சொல்லுமாவியை இயேசுவின் நாமத்திலே வெளியே வா என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். அது வெளியே போனது. கிரேக்க பாஷையிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, மலைப்பாம்பின் ஆவி, the spirit of python. So குறி கேட்க போகும் பொழுது நீ யாரிடத்திலே போகிறாய், மலைப்பாம்பின் ஆவியின் இடத்திலே போகிறாய். அல்லது அஞ்சலம் பார்க்க போகும் பொழுது இன்னும் பலவிதமான இப்படிப்பட்ட அருவறுப்பான செய்கைகளை தேவனுடைய ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலே பல சபைகளிலே இருக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், கத்தோலிக் கத்தோலிக்க சபை, மெதரிஸ்ட சபை, ஆங்கிலிக்கன் சபை, இன்னும் ஒருவர் பல சபைகள், ஆவிக்குரிய சபைகள், இங்கேயும் சிலர் இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தண்டனைக்கு தப்புவதில்லை, சாபம் உங்களை விட்டு பிரியாது, உங்கள் குடும்பங்கள் அழியும், நிச்சயம் நீ சபையிலையும் இருந்து விலக்கப்படுவாய். அடுத்ததாய் இந்த உலக ஜனம் செய்யும் இன்னும் ஒரு காரியம், செத்தவர்களோட பேசுவது, செத்தவர்களுக்கு பூஜைகள் வைப்பது, அவர்களது ஆத்ம சாந்திக்காக. இவையாவையும் இந்த உலக வழக்கத்தின்படி தேவனுடைய ஜனங்களும் கற்றுக்கொண்டார்கள். இவைகள் வேதத்திலே ஒரு இடத்திலும் காணப்பட முடியாது. சில வழிகளிலே செத்த பரிசுத்தவான்களோடு தொடர்பு வைத்து அவர்களிடத்திலே ஜெபம் பண்ணுவது, இவற்றையும் வேதத்திலே காணப்பட முடியாது. எந்த இடத்திலும் இல்லை. விளங்குறதா? லூக்கா பதினாறாம் அதிகாரம், லூக்கா பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு மனுஷர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்கும் வகையாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். இதில் கூறப்படுகிறது வேறு லாசரஸ் மார்த்தாள் மரியாளின் சகோதரன் அல்ல. ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்திலே போய் கண்களை திறக்கிறான். ஆனால் லாசரஸ், இந்த லாசரஸ் ஆபிரகாமின் இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான், பரதீஸ் எனப்பட்ட இடம், அது அந்த வேளையிலே நிலத்துக்கு அடியிலே இருந்தது, பூமியின் நடுவிலே. இதோ ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை பாருங்கள், 26 வசனம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும், அதாவது நரக அந்த நெருப்பில இருந்து இங்காலே வரவும், எங்கள் பக்கம் இங்கே இருந்து அல்லது யாராவது அங்காலே போகவும் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் நடுவே பிளவுதான் உண்டாகியிருக்கிறது ஒழிய ஒத்தரிப்பு ஸ்தலம் இல்லை. வேத வசனத்தில் எங்கேயும் இல்லை. பயங்கர பிசாசுனுடைய வஞ்சிப்பு இந்த காரியம். பலர் இன்றைக்கு தங்கள் விருப்பப்படி ஜீவிக்கிறார்கள், கடமைக்காக கோயிலுக்கு போகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள், குடிக்கிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள், போய்க்கிறார்கள், மனைவிமார் குடிக்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள், பல விதமான வேறு விக்கிரகங்கள் நிறைந்த தேவாலயங்களுக்கு, புறஜாதியாருடைய தேவாலயங்களுக்கு போகிறார்கள், விருப்பப்பட்டபடி ஜீவிக்கிறார்கள், பணப்பிரியர்களாக இருக்கிறார்கள், டியூஷனும் பேசுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், அத்தோடு கூட வேதத்தையும் படிக்கிறார்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன, நானும் அப்படித்தான் சில காலம் நினைச்சேன், எப்படியாவது உத்தரிப்பு ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் மறித்தால் போய்விடலாம். உத்தரிப்பு ஸ்தலம் இல்லை, நடுவே பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. நடுவிலே ஒன்றும் இல்லை, பிளவுதான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 9:27 எபிரேயர், மனுஷனுடைய மறிப்பதும் அரண்பின் பூஜை அல்ல, அரண்பின் ஆத்ம சாந்தி அல்ல, அரண்பின் இரக்கம் அல்ல, அரண்பின் உத்தரிப்பு ஸ்தலம் அல்ல. மனுஷனுடைய மறிப்பதும் அரண்பின் நியாய தீர்ப்பு, அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. There is only once. Man to die once is appointed. And then the judgment. The judgment. நியாயத்தீர்ப்பு தான் மரணத்துக்கு பின்பு. இங்கே நீ மறுபடியும் படைந்திருந்தால், மறுபடியும் படைவது சிறு வயதில் ஞானஸ்தானம் பெறுகிறதுனால அல்ல, இல்லை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய படைத்து அவர் ஒருவரையே சேவிப்பார், மனம் திரும்பியவுடனே சரணாகரி அடைவர். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இயேசு சொன்னார், நானே வாசல், சபையில் இருக்கிறதுனால இனி மறுபடியும் அடைய முடியாது. இயேசு சொல்லவில்லை ஒரு சபையிலே சேர்ந்து கொள் என்று சொல்லி நிக்கதே முக்கு, இல்லை, நானே வாசல் என்று சொன்னார் யோவான் 10 அதிகாரத்திலே. அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம், நாட்டு தொழுவத்துக்குள்ளே போவான். எஸ், அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கும். சோ இதை கவனமாய் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நடுவிலே பெரிய பிளவு. சோ இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களையும் பிசாசு புகுத்தி தேவனுடைய ஜனங்களை நம்ப பண்ணியிருக்க, ஏன், வேதத்தின் அடிப்படை தெரியாது, தேவனுடைய வசனம் தெரியாது, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரியாது, ஏதோ அவன் சொன்னார் இவர் சொன்னார், இது பாரம்பரியமாக வந்த காரியங்கள் என்பதை தான் சொல்லி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அப்போ சில 17 அதிகாரத்திலே அங்க பட்டணத்தில் இருந்த யூதர்கள் மாதிரி இவர்களும் வேற புத்தகத்தை தொடர்ந்து, இவர் சொல்லுகிறது உண்மைதானா, சின்னப்பர் பிரசங்கம் பண்றது உண்மைதானா, இந்த மனுஷன் சொல்லுகிறது, இந்த பவுல் சொல்லுகிறது உண்மைதானா என்று ஆராய்ந்து பார்த்த வேலை பிடித்துக் கொள்வோம் வேதத்தை, இல்லை, ஏதோ யார் சொன்னதோ எவர் சொன்னார் உளறி போட்டு அதை நம்புவதுதான். சகோதரனே, நான் சொல்லுகிற ஒரு காரியம் வேத புத்தகத்தில் இருக்கலாம் என்பதை பார், அப்படி இருந்தால் அதை நீ பிடித்துக்கொள் அல்லது விடை, அதை நம்பாதே. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் அதிகாரம், தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. இப்படிப்பட்டதான பலவிதமான அருவறுப்பான காரியங்களை நாட்கள் கடந்து போன மட்டிலே தேவனுடைய ஜனங்கள் தங்களை சுற்றுப்புறத்தார் இருக்கிற அந்த உலகத்தார் செய்கிற பிரகாரம் அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். அதனால் சபை இன்றைக்கு கட்டுண்டு கிடக்கிறதே, பல விதமான கட்டுக்களால் கட்டுண்டு கிடக்கிறதே, குடும்பங்கள் கட்டுண்டு கிடக்கிறது மந்திரவாதத்திலே, வஞ்சிப்பிலே. அத்தோடு சென்று ஆண்டவரே ஆண்டவரே ஏன் எங்களுக்கு மௌனமாயிருக்கிற, ஏன் எனக்கு விடுதலை இல்லை, ஏன் இந்த பிள்ளை இந்த சிறுவயிலே செத்தது, ஏன் என் புருஷன் இன்னமுமாய் குடித்துக் கொண்டிருக்கிறார், என்ன எங்க குடும்பத்துக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, ஐயோ ஆண்டவரே ஏன் இவ்வளவாய் அவர்கள் ஜெபிக்கிறார், ஒரு விடுதலையுமே கிடையாது. ஏன், இந்த அருவறுப்பான காரியங்கள் ஏற்கனவே செய்து பிசாசோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். சாத்தானின் ராஜ்யத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். இவைகள் உடைக்கப்படவில்லை. அவர்களது சீத்தத்தை உபயோகித்து இயேசுவின் நாமத்திலே. அதனாலே சாபம் தொடர்ந்து போகிறது. கர்த்தரண்டை வந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் பல கிறிஸ்தவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் செய்கிற அருவறுப்பு இன்னும் ஒரு காரியம், அதையும் கற்றுக்கொண்டார்கள். என்ன? சூனியம் செய்வது. இதை பலர் ஒரு விளையாட்டாக எடுக்கிறார்கள். இது ஏனைய அருவறுப்பான காரியங்களைப் போல அல்லது சில வழிகளில் அதைவிட மோசமான ஒரு காரியம். சாத்தானின் வல்லமையை கொண்டு சில பொருட்களை உபயோகித்து சூனியம் செய்கிறார். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் இதை கற்றுக்கொண்டார்கள். திருமணம் கைகூட சூனியம் செய்கிறார்கள். ஏதாவது ஓதி கொடுக்கிறார்கள், சீனியோ அல்லது ஏதோ ஒரு இனிப்பு டாஃபியோ அல்லது ஏதோ ஒரு காரியம். சிறு பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும், ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு டாஃபி கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளை சைக்கிளையும் விட்டு பாடசாலைக்கு போன பிள்ளை அப்படியே அந்த சகோதரனோட ஓடிவிட்டது. இன்னொரு பிள்ளைக்கு வீச்சு கல்முனையில் இருந்து கொண்டு வந்தார்கள். 18 நாட்கள் சாப்பிட்டதாக, இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு. ஒன்றும் சாப்பிட முடிகிறது, ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ஏதோ ஒரு முள்ளு பொருத்த மாதிரி. இந்த பிள்ளை கத்தோலிக்க சகோதரி, சிவனுக்கு ஆண்டவர் காண்பித்தார் ஏதோ ஒரு காரியம் இந்த பிள்ளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மந்திரிச்சு அந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே அதில் இருக்கிற அந்த கட்டுக்களை உடைத்ததும் அன்றைய தினத்திலே தான் அவள் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாள். இதையெல்லாம் உண்மை. புருஷன் மனைவியை வசப்படுத்தும்படிக்கு பலவிதமான மந்திரிச்ச காரியங்களை கொடுக்கிறார்கள், சீனி ஓதி கொடுக்கிறார்கள் அல்லது சாப்பாட்டில் ஏதாவது போடுகிறார்கள். இதை அநேகமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே நான் காண்கிறேன். இன்னும் குறிப்பாக பர்கர்ஸ் இவர்களுடைய குடும்பங்களிலே. ஒரு குடும்பம் வந்தது, நான் புருஷனுக்கு ஜெபம் பண்ணினேன், அவர் விழுந்து பிசாசு அவரை அலுக்கழித்தது. ஆனால் அவர் விழுவதற்கு முன்பதாக இன்னும் ஒருவர் தராறு கொண்டு போய் விழுந்தார், அவருடைய மனைவி. அவர்கள் குடும்பத்தை பிறகு ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர்கள் புத்தி தெளிந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறோம். மனைவி சொன்னால், நான் இதை செய்தேன் அந்த புருஷனுக்கு, அவர் என்னை நேசிக்கும்படிக்கு நான் இதை செய்தேன். சகோதரர்களை பாருங்கள், அவர்கள் தெரியாதபடியினாலே இப்ப சாசம் ராஜ்யத்துக்குள்ளே கைகொண்டை போடுகிறார். ஒருவேளை நீ அதை செய்திருக்கலாம். தெரியா தினமா பாம்பின் பொத்துக்குள்ளி பொந்துக்குள்ளி கையை கொண்டு போய் போட்டால் அது கொத்தாம விடுமா? இவர் தெரியாம போடுறாரு, எந்த முறை நான் பேசாம விடுறேன். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு படிச்சுகிறது. புருஷன் போகிறார் வெளியூருக்கு பணம் சம்பாதிக்க, அவர் பணத்தை வேறு அந்தால செலவழிக்காமல் அல்லது அவர்களுடைய தன்னுடைய பெற்றாருக்கு அனுப்பாமல் தனக்கே அனுப்புவதற்கு மனைவி என்ன செய்கிறாள்? பூசாரி வேலத்தில் போய் இவரை வேண்டிக் கொண்டு வந்து புருஷனுக்கு கொடுக்கிறாள். அது வேலை செய்யலாம், 1 வருஷம் 2 வருஷம் அவனுக்கு பணம் அனுப்பலாம். நிச்சயம் சாபம் வீட்டை தொடர்ந்தே தீரும், உன் பிள்ளைகளை காக்கியே தீரும், உன் குடும்ப வாழ்க்கையை காக்கியே தீரும். நெருப்பை மடியிலே போட்டவன் அதுல இருந்து அது எரியாமல் இருக்க முடியுமா? சுடாமல் இருக்க முடியுமா? இல்லை. கேட்டார் இப்படிப்பட்டதான காரியங்களிலே ஒரு பயமும் இல்லை, ஒன்றுமில்லை என்று நினைத்து இந்த குடும்பங்கள் பிடிபடுகிறது. வேலை கிடைப்பதற்காக ஏதோ ஓதி செய்கிறார்கள். மந்த காலத்திலே சூன்யம் குடும்பங்களை பிரிப்பதற்காக செய்யப்படுகிறது. கிறிஸ்தவர்களால், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களால் ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருந்து பிரித்தெடுக்க செய்யப்படுகிறது. குடும்பம் அழிவதற்கு செய்யப்படுகிறது. சில வழிகளில் மரணம் நேரிடுவதற்கு செய்யப்படுகிறது. ஒரு ஆள் சாக வேணும். சிலரை வீட்டால் எழுப்புவதற்கு செய்யப்படுகிறது. பலர் இந்த வழிகளை கைக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்த இடம் இலங்கை, வடக்கு, கிழக்கு, இன்னும் பல இடங்கள். ஒரு இடத்திலே குடியிருக்காதபடிக்கு செய்யப்படுகிறது சூனியம். நோய் தீரும்படிக்கு, அகன்று போகும்படிக்கு பலர் செய்கிறார்கள். மந்திர வித்தக்காரர்களை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார், நீயும் அழைத்திருக்கலாம். பயங்கர சாபம். அதோ ஏற்கனவே வாசித்தோம், அஞ்சனம் பார்க்கிற இடத்தில் போடபடினால் அந்த துரோகத்தின் நிமித்தமாகவும் அவன் செத்தான் சவுல் ராஜா. நோய் தீரும்படிக்கு ஏதோ ஒரு நோய் அகன்று போக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏன் சபையிலே வல்லமை இல்லை, நோய்களை குணமாக்கும் வரம் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் மூலமாக. இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சபை இன்றைக்கு புழுதியிலே பிறண்டு ஆஸ்பத்திரியில் வாட்டில கிடக்கிறாக்க மாதிரி கிடக்கிறபடியால் அங்கே நோயோடு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பலவிதமான மிருகங்களுக்கு இரையாகிறார்கள். பூசாரிகள் வந்து அவர்களை பிடித்துக் கொள்கிறார். அவர்கள் பணம் கேட்டு அவர்களுக்கு ஏதோ எல்லாம் செய்து மந்திர வச்சுகளினாலே ஒரு முறை ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடங்களுக்கு அது அந்த நோய் அகன்று போயிருக்கலாம். ஆனால் அவன் பலவிதமான வேறு விசாசிகளை கொண்டுதான் அதை செய்கிறான் என்பதை இவர் மறந்து போகிறார்கள். இயேசு சொன்னார், சாத்தான் சாத்தானை கலைக்க முடியாது. நோய் சாத்தானாலே வந்த காரியம் எப்படி சாத்தானால் கலைக்கலாம்? சில போல அந்த நோய் குறிப்பாக ஒரு சாத்தான் அங்கே இருந்து கொண்டிருப்பான், அது போனாத்தான் அந்த நோய் தீரும். அந்த அசுத்தாவி நோய் வரும்படி சூனியம் செய்யப்படுகிறது. இப்படி பலவிதமான இந்த அருவறுப்பான காரியங்களை செய்கிறார். இவை யாவும் சாபம், அந்நிய தேவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் காரியம். சொன்னார், இதன் மூலமாக சாபம் உன் சந்ததியை விடாது, மூன்றாம் நான்காம் சந்ததி வரையிலும் அது தொடர்ந்து கொண்டே போகும். கிறிஸ்துவனாகியும் அதாவது மறுபடைந்தும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவாய் ஜபிக்கிறார்கள், பணம் தங்குவதில்லை. எவ்வளவாய் ஆண்டவரை தேடுகிறார்கள், ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையை பார், ஆராய்ந்து பார், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வல்லமை இல்லை, இயேசுவிலே கழுகூடுகிறதில்லை, பிள்ளைகளிடத்திலே உண்மை இல்லை. பிள்ளைகள் சிலது மொக்கு பிள்ளைகளாக இருக்கிறது. அநேகமாக நடக்கும் காரியம், ஏதாவது கால்கள் கைகள் அல்லது வழக்கம் இல்லாமல் வரும், அல்லது கண் சரியில்லாமல் வரும், அல்லது மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகளாக ஒன்று ரெண்டு பிறந்து கொண்டிருக்கும். ஏன்? மந்திரவாதத்தோடு தொடர்பு, பிசாசு ராஜ்யத்தோடு தொடர்பு, மந்திர வித்தைக்காரர்களோடு தொடர்பு. ஏற்கனவே செய்த உடன்படிக்கை இப்பொழுது என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதபடி ஒன்று மூன்று கூடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சாபங்களை எடுத்துக்கொண்டார், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் எங்கள் கைக்கள் வந்து கிடைக்கவில்லை, அனுபவமாய் கிடைக்கவில்லை. ஏன்? இந்த மந்திர வித்தை காரியங்கள், சாத்தானின் ராஜ்யத்தோடு வைத்த உடன்படிக்கைகள். இன்னும் ஒரு அருவறுப்பான காரியம், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலர் தங்கள் பிள்ளைகளை ஏற்கனவே திருமணமான பொழுது சிலருக்கு பிள்ளை தங்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு போய், ஒரு கோவிலுக்கு போய், ஏதோ ஒரு நாமத்துக்கு நேத்திக்கடன் ஒன்று வைத்து அந்த விக்கிரகத்துக்கு பிறக்க போகிற பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிறந்தால் உனக்குத்தான் இந்த பிள்ளை, அல்லது நாங்கள் இன்னது செய்வோம். கற்பத்தில் இருக்கும்போது இது நடக்கலாம், பிள்ளை உண்டாயினதுக்கு பிறகு, அல்லது பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு போய் இந்த ஒப்பந்தத்தை நேற்றுக்கடை நியமிக்கிறார்கள். இவர்கள் யாருக்கு செய்கிறார்கள்? அந்த விக்கிரகம், அந்த சொருபம், அது ஏதோ ஒரு அந்த நாமத்துக்கு பின்னால் நிற்கிற அந்தகார சக்திக்கு தங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். எத்தனையோ பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தங்களை சாத்தானுக்கு விற்று போட்டார்கள். எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்திலே, நாகமுடைய புத்தகத்திலே. மந்திரவாதம் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஜனங்களையும் வம்சங்களையும் சாத்தானுக்கு விற்று போடுகிறது.